ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை மீண்டுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வேத ஆராய்ச்சி நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாட்களில் நம்ம தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். ஒருவேளை 12 சிறிய தீர்க்கதரிசிகள், மைனர் ப்ராஃபெட்ஸ், அந்த 12 பேர் என்கிற வரிசையில் இன்றைக்கு 3வது தீர்க்கதரிசியாய் காணப்படுகின்ற ஆமோஸ் தீர்க்கதரிசியை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகின்றோம். ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசியை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் பார்க்கும்பொழுது, ஒருவேளை ஆமோஸ் தீர்க்கதரிசி தேவனால் அழைப்பை பெற்று தேவன் சொன்ன வார்த்தைகளை 9 அதிகாரங்களில் அவர் எழுதுகின்றார். அவருடைய வார்த்தைகள் ஆண்டவர் வெளிப்படுத்தினவைகள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் அநேக சத்தியத்தின் வழியாய் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, இந்த தீர்க்கதரிசியை குறித்து நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொன்னால், இந்த தீர்க்கதரிசி அதை முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்கிறார், தெக்கோவா ஊர் மெய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் என்று சொல்கின்றார். ஒருவேளை இவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பணி செய்கிறவராக காணப்பட்டார். ஒருவேளை யூத பாரம்பரியத்தில் சரியாக வேதத்தை கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தொழில்தான் குடும்ப தொழில். அந்த வரிசையில் இவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மெய்ப்பனாக இருக்கின்றார். தெக்கோவா என்கிற ஒரு பட்டணத்தில் அவர் மேய்த்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்த காலம் உசியா ராஜாவின் காலம், யூதாவை உசியா ஆண்ட காலத்திலும், ஜெரோபயாம், ஜோவாஸ் அவர்கள் இஸ்ரவேலை ஆண்ட காலம், அந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்தது. அதற்கு முந்தின ஆண்டுகளில் இவர் வாழ்ந்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இவருடைய பிரதான நோக்கத்தை அவர் சொல்லும் பொழுது 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்விதமாய் அவர் தன்னை குறித்து சொல்லுகின்றார். 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டாத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த பொழுது அநேகர் கேள்வி கேட்கிறார்கள், நீ தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு என்ன தகுதி உன்னிடத்தில் இருக்கிறது? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, என் தகப்பன் ஒரு தீர்க்கதரிசியாய் என்னை பெற்றெடுக்கவும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஒரு கூட்டமாக இருந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிற பழக்கத்தை பெற்றிருந்தார்கள். சவுல் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒருவனாக இருந்ததையும் சவுலின் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அநேக தீர்க்கதரிசிகள் கூட்டமாகவே இருந்து அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்த அனுபவங்கள் பலவற்றை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்க முடியும். ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், நாம் எந்த வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் தேவன் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் யாரையும் பயன்படுத்துவார். பெரிய ஊழியக்காரர்களை மட்டுமல்ல, சாதாரண எளிய மக்களையும் கர்த்தரை தேடுகிறவர்களையும் தேவன் பயன்படுத்துவார் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணமாக ஆமோஸ் தன்னை வெளி காண்பிக்கின்றார். அப்புறம் பாருங்கள், அவர் சொல்கிறார், நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டாத்தி பழங்களை பொறுக்குகிற, அதாவது ஒருவேளை ஆடு மேய்ப்பதும் அந்த மரங்களின் பழங்களை பொறுக்குகிற ஒரு பணி என்பது ஒருவேளை அனுதின வாழ்விற்கு அனுதினம் வேலை செய்து பிழைக்கிற ஒரு மனிதன் என்பதை அவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆமோஸ் புஸ்தகத்தில் ஆமோஸுடைய ஊர் சொல்லப்படுகிறது, ஆமோஸ் செய்கின்ற வேலை என்ன என்பது சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 3வது அதே நம்ம பார்க்கிறோம், ஆமோஸ் 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் சொல்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற பொழுது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். த கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிற மூன்றாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் என் வேலையை மட்டும் செய்கிறவனாக இருந்தேன், ஆடு மேய்க்கிற பிரதான வேலை தான் என்னுடையது என்று நினைத்தேன், ஆனால் என்னை கர்த்தர் அழைத்தார். அழைத்தவர் என்னிடத்துல ஒரு செய்தியை கொடுத்தார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. ஒருவேளை அங்கே ஆமோசுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி நீ போய் அவர்களுக்கு ஒரு நலமான நல்ல செய்தி சொல் என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. பிரியமானவர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆமோஸ் சொல்லுகிற காரியம், தேவன் யாரையும் எந்த நேரத்திலும் அழைக்கக்கூடும், அது யாராக இருந்தாலும் சரி. இதில் வேறுபாடே இல்லை, ஆண்டவருடைய அழைப்பின் சத்தம். ஒருவேளை பழையற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் நினைத்தது ஒரு குறிப்பிட்ட மக்களை தான் தேவன் அழைப்பார், குறிப்பிட்ட மக்கள் தான் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை அழைத்தார், எனக்கு அதுக்கு தகுதி இல்லை, எந்த திறமையும் இல்லை, அழைத்தார். ஆனால் என்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? இஸ்ரவேலுக்கு விரோதமாக. காரணம் என்ன? இங்கே ஆமோஸ் இஸ்ரவேலினுடைய, அதாவது வட பிரதேசங்கள் எல்லாம் இஸ்ரவேல் என்றும் தென் பிரதேசங்கள் எல்லாம் யூதேயா என்றும் சொல்லப்பட்டது. இவர் வாழ்ந்த இடம் யூதேயா பட்டணம், அதாவது யூதேயா என்று சொல்லப்படுகிற இரண்டு கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட சதர்ன் ரீஜன் ஆஃப் இஸ்ரேல், அங்கே வாழ்ந்து வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவரை அங்கிருந்து அழைத்து அவரை வட எல்லைக்கு அனுப்பி அவர்களுக்கு விரோதமாய் என்ன சொல்லணும், ஒன்றையும் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகின்றார். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே அழைப்பை கொடுத்து அழைப்பை உறுதி செய்கின்றார். அப்போது ஆமோசை குறித்து நம்ம ஒரு சில வார்த்தைகளில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆடு மேய்க்கின்றவர், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர், ஆண்டவர் சுவிசேஷத்தை தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாய் ஆண்டவர் அனுப்பினார் என்பதை நாம் இந்த முதலாவது பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அவருடைய உபதேசம் எதை சொல்ல ஆண்டவர் அனுப்பினார், அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அனுப்பினார், ஆனால் எதை சொல்ல அனுப்பினார்? இந்த வேத புத்தகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இது எழுதப்பட்ட காலம் ஏறக்குறைய எந்த காலகட்டம் என்று பார்க்கும்போது இங்கே நம்ம பார்க்கிறோம். முதலாவது சொல்லப்படுகிற அங்கே ஆமோஸ் 7:15 வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் யூதாவில் இருந்து வட எல்லைக்கு அவர் செய்தியை கொண்டு போக அனுப்பப்படுகிறார். அந்த நாட்களில் அங்கே ராஜாவாக இருந்த மனிதன் யார் என்று பார்க்கும்போது ஜெரோபாம் இரண்டாவது என்கிறவர் அங்கே ராஜாவாக இருக்கிறார். அங்கே அனுப்பப்பட்ட இடம் பெத்தேலுக்கு அனுப்பப்படுகிறார். இந்த பெத்தேல் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், யாக்கோபு ஒரு நாளில் ஆசீர்வாதத்தை பெற்று தன் தகப்பன் வீட்டை விட்டு ஓடி வரும்பொழுது ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்து நித்திரை செய்யும்போது அவன் புரிந்தான் அல்லவா, இந்த இடத்துல தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டேன், எனவே இது பெத்தேல் என்று சொன்னார். இப்போ இந்த பெத்தேல் நகரத்தில் அங்கு ராஜாவாக இருக்கிற ஜெரோபாம் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த இடத்துல வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அதை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன காலகட்டம். ஒருவேளை பிரியமானவர்களே, ஜனங்கள் எங்கே ஆண்டவரை மையமாய் வைத்திருந்த பெத்தேல் இப்பொழுது அந்த இடத்துல அங்கே பொன் கன்று குட்டிகளை வைத்து ஆராதிக்க சொல்லும்படி ராஜா சொல்லுகிறான். எனவே இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் 790 முதல் 753 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முந்தையதான சரித்திரமாக இந்த புத்தகம் காணப்படுகிறது. ஆனால் எழுதப்பட்ட சத்தியம், அன்றைக்கு சொல்லப்பட்டவைகள் இன்றைக்கும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கின்றார், தீர்க்க தரிசனத்தை கொண்டு வருகிறார். இவருடைய சுவிசேஷம் என்ன தெரியுமா? முதல் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் முதலாவது அவர் சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். முதல் அதிகாரம் ரெண்டாவது வசனம், கர்த்தர் சீயோனில் இருந்து கெர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், ஆதலால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போம். மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் சீயோனில் கெர்ச்சிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த கெர்ச்சிக்கின்ற வார்த்தையை பார்க்கும்போது ஆங்கில வேதாகம் சொல்றது லார்ட் ரோஸ் ஃப்ரம் சயன். ஒருவேளை பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பனிடத்தில் ஒரு சிங்கம் கெர்ச்சிக்கிறது என்கிற வார்த்தை எப்படி இருக்குது பாருங்கள். 23வது சங்கீதத்தில் கர்த்தர் தன்னை மேய்ப்பனாக நமக்கு காண்பிக்கின்றார். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் தன்னை சிங்கத்திற்கு தன்னை இணைத்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படி சொல்லுகிறார். ஏன் இந்த சிந்தை? பிரியமானவர்களே, மேய்ப்பனாக இருந்து அவர்களை நடத்தினார், அவர்களோ கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது சிங்கத்தின் கர்ச்சனை சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை யோசித்து பாருங்கள், மேய்ப்பனாக இருக்கின்ற ஒரு ஆமோஸுக்கு சிங்கம் என்கிற வார்த்தை கேட்கும்பொழுது என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சிங்கங்கள் அதிகமாக இருந்தது. ஒருவேளை நம்ம பார்க்கலாம், சிம்சோன் காலத்தில் நம்ம பார்க்க முடியும், சிங்கத்தை கிழித்து போட்டான். அதே போல் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அநேக வேதத்தில் சிங்க அதாவது ஈவன் தாவீது கூட சிங்கத்தின் வாயை கிழித்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போது மேய்ப்பர்களுடைய முதல் எதிரியாக சிங்கம் காணப்பட்டது. இப்போ ஆண்டவர் அந்த எதிரியாக தன்னை உருவகப்படுத்தி தன் ஜனங்கள் தன்னை விட்டு தூரமாக இருக்கிறதை காண்பிப்பதின் அடையாளமாக தேவன் சொல்லுகிறார், சிங்கம் கர்ச்சிக்கிறது. ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் கோபமாக இருக்கின்றார். ஏன் இந்த கோபம்? ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய கோபம் வந்தது? ஏன் ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை இவ்வளவு கடினமாக அல்லது இவ்வளவு ஆண்டவர் ஆழமாய் சொல்ல வேண்டும்? வட எல்லைகளில் காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முழுவதுமாய் மறந்து தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகின்றார், தீர்க்கதரிசியை அனுப்பி ஜனங்களிடத்தில் காணப்பட்ட காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே முதல் அதிகாரத்திலிருந்து மூன்றாவது அதிகாரம் வரையிலும் ஆண்டவர் யாருக்கெல்லாம் எதிர்த்து நியாய தீர்ப்பு சொல்லுகிறார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, முதலாவது தமஸ்குவை பற்றி அவர் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தமஸ்குவுக்கு விரோதமாய் தமஸ்கு அந்த நாட்களிலே அங்கே சிரியாவினுடைய தலைநகராக இருக்கிறது. அந்த பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்தார்கள். தேவன் வெறுக்கின்ற காரியங்கள், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை தமஸ்கு 732வது ஆண்டில் அசீரியர்களுடைய கரத்தில் அடிமைகளாய் தள்ளப்பட்டார்கள். இரண்டாவது காசா என்கிற பட்டணம். இந்த காசா பட்டணத்தை குறித்து பார்க்கும்போது, காசா பிலிஸ்தியர்கள் உடைய தலைநகராக இருந்தது. அவர்கள் அங்கே அஸ்தோத் ஏக்லோன் என்கிற தேவர்கள் அங்கே முக்கியமான பட்டணத்தில் அவர்கள் விக்கிரக வழிபாடு கொண்டிருந்தார்கள். சிம்சோன் வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவன் காசா என்கிற இடத்திலே போய் அவன் ஒரு பெண்ணை பார்த்து அந்த பிலிஸ்திய ஸ்திரீயோடு கூட அவன் சிநேகித்ததை நம்மால் பார்க்க முடியும். ஒருவேளை பிரியமானவர்களே, அந்த பட்டணம் தேவனை விட்டு தூரமாய் போய் அவர்கள் அதிகமாய் அந்த பிலிஸ்திய கடவுள்களை வணங்குகிறவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது டயர் என்கிற பட்டணம், 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம். அடுத்து அம்மோன் என்கிற தேசத்தை குறித்து, அவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது லோத்தினுடைய தவறான உறவின் வழியாய் பிறந்த பிள்ளைகளில் ஒருவன் அம்மோன். இரண்டாவது மோகபாய்ட்ஸ், மோவாபியர்கள், அதையும் பார்க்கிறோம் அவர்களுக்கு விரோதமாக. அதுக்கப்புறம் சொல்லும்போது யூதாவுக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனம் 2வது அதிகாரத்தை பார்க்கிறோம். தேவனுடைய சட்ட திட்டங்களை எதிர்த்து வழி விலகி போனதினால் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட காரியங்கள். மாத்திரமல்ல, நிறைவாக பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிற பட்டணங்களையும் பட்டணத்தினுடைய பாவங்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் சொந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என் ஜனம்தான், ஆனால் அவர்களுக்கும் விரோதமாய் நியாயத்தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். எதற்கு அந்த நியாயத்தீர்ப்பு தெரியுமா? 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 6வது வசனத்தில் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு சீர்கேடாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பாருங்கள், மேலும் இஸ்ரேல் 3 பாதங்களுக்கு 4 பாதம் நிமித்தம் நான் அவர்களுக்கு ஆக்கினை திரும்பி வரப்படுவேன், அவர்கள் நீதிமானை பணத்திற்கு எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கு விற்று போட்டார்கள். அப்படின்னா என் ஜனங்களை அவர்கள் நான் என் சாயலில் உருவாக்கின என் ஜனங்களை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் அல்லது அவர்களை துன்புறுத்தினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய மனபாரம் என்ன தெரியுமா? நான் படைத்த என் ஜனங்களை யார் ஒருவர் தவறாக நடத்தினாலும் ஆண்டவர் அமைதியாக இருப்பதில்லை. யோசித்து பாருங்கள், நம்ம குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அடிச்சிட்டா நம்ம சும்மா இருப்போமா? எவ்வளவு நமக்கு கோபம் வரும், அது என் குழந்தை ஐயா, நான் பெற்றெடுத்தவன். ஆண்டவர் அப்படிதான் பூமியில் வாழும் எல்லா ஜனங்களையும் தன் சொந்த பிள்ளைகளாக பாவிக்கின்றார். இவர்கள் என்ன செய்கிறார் பாருங்கள், ஏழையை கொண்டு வந்து எவனா செல்வந்தன் வந்தால் விற்று போடுவார்கள். இந்த இவனை தூக்கிட்டு போய் 5 வருஷத்துக்கு உன் வீட்டில் வேலைக்கு போட்டுக்கொள் என்று விற்கிற ஒரு நிலைமையில் செல்வந்தர்கள் வாழ்ந்தார்கள். எத்தனை பெரிய ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகினார் பாருங்கள். பிரியமானவர்களே, அதுதான் முதல் பாவம். 2வது அங்கே 7வது வசனத்தில் அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள், என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கி மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். 2வது இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாவம் என்ன தெரியுமா பாருங்கள், அவர்கள் அங்கே விக்கிரக கோவில்களில் செய்யப்பட்ட வேசி அல்லது வேசித்தனங்கள், ஈவன் இந்தியாவில் கூட அந்த காரியத்தை பார்க்கும், தேவதாசிகள் என்று சொல்லுவார்கள், கோவிலுக்கு என்று நேர்ந்து விடப்பட்ட பெண்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றது, ஒரு பெண்ணிடத்திலே தகப்பனும் போகிறான் மகனும் போகிறான், இது எவ்வளவு அவல் லட்சணமாக இருக்கிறது அல்லவா? இந்த காரியத்தை ஆண்டவர் வெறுத்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலில் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களாம் தெரியுமா? ஒருவேளை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்களை குறித்தெல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவர் தன் ஜனங்களுக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த பட்டணத்தில் வாழும் ஜனங்கள் எவ்வளவு அநியாயமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை அங்கே தேவனுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகின்றார்கள். ஆண்டவர் மிக மன வருத்தத்தோடு கூட தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்றார். 3வது பாருங்கள், 8வது வசனத்தில் அவர்கள் சகல பீடங்கள் அருகிலும் அடைமானமாய் வாங்கின வஸ்திரத்தின் மேல் படுத்துக்கொண்டு தொண்டம் பிடிக்கிறவுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவில்களில் குடிக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவர் பார்த்த 3வது காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை ஜனங்களிடத்தில் அடமானமாய் பொருட்களை வாங்கி, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு காரியம் உண்டு, சில பொருட்களை அடமானமாக வாங்கக்கூடாது. ஒரு வண்ணான இடத்திலே போய் அவன் இஸ்திரி பண்ணுகின்ற அந்த பெட்டியை ஒருவன் என்ன செய்யக்கூடாது? அடமானமாய் வாங்கக்கூடாது. அதுதான் அவனுடைய தொழிலினுடைய மிக முக்கியமான ஒரு பொருள். ஆனால் இவள் என்ன செய்கிறா பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் போய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை பிடுங்கி கொண்டு வந்து அதை அவர்கள் விற்று அதனால் வருமானத்தை ஈட்டி என்ன செய்கிறார்கள், அதை அங்கே குடித்து வெறித்து அங்கே அந்த விக்கிரக கோவிலில் படுத்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவருக்கு எவ்வளோ கோபமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், அவர்கள் வெறுமையாய் பாருங்கள், அடமானமாய் பழைய பண்காலத்தில் வஸ்திரம் கொடுக்கப்படும், தங்கள் தொழிலில் பயன்படுத்துகிற பொருட்கள் அடமானமாய் வைக்கப்படும், அவைகளையெல்லாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள், பிடுங்கி கொண்டு அதன் மீது படுத்து கொண்டு, அப்படி என்று சொன்னால் அதை அனுபவித்து கொண்டு, அதனுடைய அதை அந்த விக்கிரக கோவில்களில் படுத்து கிடக்கிறார்கள். எவ்வளவு ஒரு உன்னதமான ஜனக்கூட்டம், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள் பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியை ஆண்டவர் பல நூறு மைல் தூரத்திலிருந்து அவனை அழைத்து, நீ எருசலேமிலே போய் நீ சொல்லு என் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் இதை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக பார்க்கும்போது அங்கே 12வது வசனம், நீங்களோ நசரேயருடைய திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசி நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசி சொல்ல வேண்டாம் என்று கற்பிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவன் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், தீர்க்கதரிசியை பேச வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். அப்போ எப்படி அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஒதுக்கி வைக்கவும், தங்களுடைய பாவமான வாழ்வை செழிப்பாக அதில் படுத்து வாழவும் விரும்பினார்கள். ஆண்டோருக்கு எவ்வளோ கோபமாக இருக்கு பாருங்க. தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லிடுறாங்க, நீ பேசாத, இதுக்கு மேலே நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீ புறப்பட்டு போ என்று கதறுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்க்கிறார் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வழி விலகி போனார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்கு முன்பதாக தேவனுடைய சத்தம் அங்கே சிங்கத்தின் கேர்ச்சனையாய் வருகிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, தேவன் யார் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தாலும், தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் அமைதியாக இருப்பதில்லை, ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தீர்க்கதரிசியின் வழியாக தேவன் சில காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அழிவு அங்கே வரும், எப்படிப்பட்ட அழிவை அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை அங்கே ஜனங்களுக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை பலதரப்பட்ட அழிவை ஆண்டவர் முன்குறிக்கின்றார். அவைகளில் முன்குறிக்கப்பட்ட சில காரியங்களை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே எப்படிப்பட்ட அழிவு அவர்களுக்கு வரும் என்று சொன்னால், 7வது அதிகாரத்தில் சில அழிவுகளை ஆண்டவர் பட்டியலிடுகிறார். பாருங்கள், 1வது அழிவு, இவர்களுடைய பாவத்திற்கு வந்த அழிவு என்னவென்று பார்த்தால், அங்கே 7வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவுடைய புல் அறுப்புக்கு பின்பு 2 கத்தாயத்து புல் முளைக்கத் தொடங்குகையில் அவர் வெட்டு கிளிகளை உண்டாக்கினார். அந்த அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த பொழுது, ஒருவேளை பிரியமானவர்களே, முதல் அழிவு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டு கிளிகள் வரும், அவைகள் இயற்கையில் உங்களுக்கு நான் கொடுத்த எல்லா இயற்கையையும் அழித்து போடும், ஒன்றும் தப்புவது இல்லை. யோசித்து பாருங்கள், வெட்டுக்கிளி படையெடுப்பு எவ்வளவு மோசமானது. ஆனால் சொல்கிறாரு, நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். ஆனால் அதை கேட்ட மாத்திரத்தை தீர்க்கதரிசி உடனே ஜெபிக்கிறார், ஆண்டவரே மன்னித்தருளும். ஆண்டவர் முதல் நியாய தீர்ப்பு சொல்லுகிறார், தேசத்தின் மீது அங்கே வெட்டுக்கிளிகள் அனுப்பப்படும். 2வதாக அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் 2வது ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார், அதில் அக்னியிலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆடியை பட்சித்து, அது ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது என்று சொல்கிறார். 2வது ஆபத்து, அங்கே நெருப்பை அனுப்புவேன், அது மகா ஆழியை பட்சித்தது. ஆழி என்று பார்க்கும்போது மிகப்பெரிய தண்ணீர் நிறைந்த இடத்தையும் அடித்து போடக்கூடிய நெருப்பு, அப்படின்னா தண்ணீரால் அவிக்கக்கூடாதது. ஒருவேளை அந்த நேரத்தில் அங்கே தீர்க்கதரிசியாகிய ஆம சொல்கிறார், அப்பொழுது நான் கர்த்தராக ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். திரும்பவும் தீர்க்கதரிசிக்கு மனதில் அவ்வளோ பெரிய பாரம், ஆண்டவரே என்று கதறுகின்றார். ஒருவேளை நிறுத்தும் என்று திரும்பவும் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், போதும், மூன்றாவது ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் கற்றுக் கொடுக்கிறார். 7வது வசனம் முதல் 9வது வசனம் வரையிலும் மூன்றாவது ஒரு நியாய தீர்ப்பை நான் அனுமதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் காண்பித்ததாவது, தூக்கு நூல் பிரமாணத்தாலே கட்டப்பட்டு ஒரு மதில் மேல் நிற்பார், அவர் கையிலே தூக்கு நூல் இருக்கிறது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசி, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார், தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். பிரியமானவர்களே, இந்த தூக்கு நூல் என்பது நம்ம இந்த கட்டிட பணியாளர்கள் கட்டிடம் கட்டும்போது ஒரு செங்கல் மேல் ஒரு செங்கல் வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த தூக்கு நூலை வைத்து அது சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ஒருவேளை தூக்கு நூல் சரியாக பார்க்கப்படவில்லை என்று சொன்னால் உயிரை கட்டி எழுப்பப்படும் போது மேலே கட்டப்பட்டவைகள் சீக்கிரமாக சாய்ந்து போய்விடும். ஏன் என்று சொன்னால் அது புவியீர்ப்பு விசைக்கு விரோதமாக ஒரு திசையில் கட்டப்படும். எனவேதான் ஒவ்வொரு செங்கல் லைன் வைத்ததும் நம்ம ஊரில் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த கொத்தனார் என்ன செய்வார், அளந்து அளந்து பார்த்து பார்த்து தான் என்ன செய்வார், அடுத்த லெவலுக்கு வருவார். காரணம் என்னென்னா, இந்த கட்டிடம் நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய புவிர்ப்பு தன்மைக்கு நேராக அது கட்டப்பட வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களை நான் தூக்கு நூலை வைத்து அளந்து பார்ப்பேன், அவர்கள் எவ்வளவு என்னை விட்டு விரோதமாய் தூரமாய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சீக்கிரமாய் சாய்ந்து போகிற கட்டிடமாய் இருக்கிறார்கள், இதோ நான் பார்க்கிறேன் என்று சொல்லி தூக்கு நூலை ஆண்டவர் காண்பிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆழமாய் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கவும் விரும்புகின்றார். பாருங்கள், அந்த வசனத்தை சொல்லிவிட்டு சொல்கிறாரு, ஈசாக்கின் மேடைகள் பாடும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்திரமும் உண்டாகும், மட்டும் எப்ராமின் வீட்டார்க்கு விரோதமாய் பட்டயத்தோடும் எலும்பி வருவேன். ஏனென்றால் அவர்கள் அங்கே கட்டின அவர்கள் வாழ்க்கையானது அந்த தூக்கு நூல் காண்பித்து விடுகிறது, எவ்வளவு அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. 10வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது பெத்தேலின் ஆசாரியனாகிய அமத்தியா, அந்த ஜனங்கள் இவ்வளவு விரோதமாய் போனதினால் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லுகின்றார். அதில் பாருங்கள், எப்ராயிம் பட்டயத்தால் சாவான், இஸ்ரவேல் தன் தேசத்திலே சிறை பிடித்து கொண்டு போகப்படுவான் என்று ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான். ஒருவேளை பிரியமானவர்களே, இதை சொல்றது கர்த்தர் ஆமோஸ் மூலமாக சொல்லுகிறார் என்பதை ராஜாவுக்கு அவன் செய்தி அனுப்பும்போது ஆண்டவர் ஆமோஸுக்கு சொன்னார், இதை போய் சொல் என்று சொல்லுகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தருகிற நியாயத்திற்கு பாருங்கள், 1, செழிப்பை அழிக்கின்ற வெட்டுக்கிளிகள். 2வதாக நம்ம பார்க்கிறோம் அங்கே அக்கினியினால் எல்லாம் எரிந்து போன நிலை, அக்கினியில் 1 பற்றி கொண்டால் அதுக்கு விடுதலையே இல்லை. 3வது பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அங்கே தூக்கு நூல், நீங்கள் யார் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நிறைவாக புரிந்து கொள்ளும் ஒரு நிலை. 8வது அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் இன்னொரு தரிசனத்தை அங்கே ஆமோஸுக்கு காண்பிக்கிறார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை ஆண்டவர் காண்பிக்கின்றார். 8வது அதிகாரம் 2வது வசனம், ஆமோசு, நீ என்னத்தை காண்கிறாய், பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் முடிவு காலம் வந்துவிட்டது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். பழத்தின் அடையாளம் முடிவு என்றால், ஒரு மரத்திலே கனி உண்டாகிறது என்று சொன்னால் அந்த கனி இன்னும் சில நாட்களுக்குள்ளாய் மரத்தை விட்டு அது வெளியே தள்ளப்பட போகிறது அல்லது பிரிக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஜனங்களுடைய பாவங்கள் அதிகரித்ததினால் அவர்களை நான் இனி என்னண்டை வைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதன் அடையாளம் நிறைவாக நம்ம பார்க்கும்போது 9வது அதிகாரத்தில் அங்கே 8:9 தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பார்க்கும்போது அங்கே 9வது அதிகாரத்தில் 8:9 ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், இதோ ஜல்லடையினால் சலிக்கிறது போல இஸ்ரேவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விடுவதில்லை. அப்படி நான் பிரியமானவர்களே, தேவன் ஜனங்களை நியாயம் தீர்க்க அனுமதிக்கும் பொழுது ஒரு கோதுமை மணியும் வெளியே விழாது. அப்படின்னா ஒரு நியாயம் நீதி செய்கிறவனும் ஆண்டுடைய கரத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவதில்லை. அதே நேரத்தில் தவறான எல்லாம் ஜல்லடையில் நிற்காதது போல சலித்து கீழே தள்ளப்படும். தீங்கு எங்களை அணுகுவதில்லை, எங்களுக்கு நேரிடுவோம் என்று ஜனத்தை சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தால் சாவார்கள். ஒருவேளை அங்கே ஆண்டுடைய வார்த்தையில் தீர்க்கதரிசி கிட்ட சொல்கிறாரு, தப்பிச்சுப்போம், எங்களால் இப்படிலாம் முடியும் என்று நினைக்கிறவர்கள் யோசித்து கொள்ளுங்கள், உங்களால் தப்பித்து கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தீங்கு எங்களை அணுகுவதில்லை, எங்களுக்கு நேரிடும் என்று சொல்லுகிற ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தால் சாவார்கள், ஆனால் ஒரு கோதுமை மணியும் கீழே விழாது. மற்ற எல்லா பதரும் தேவையில்லாதவைகள் கீழே தள்ளப்படும் என்பதை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். பிரியமானவர்களே, இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சில முக்கியமான காரியத்தோடு ஆண்டவர் அனுப்பினார். என்ன தெரியுமா? ஜனங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லிவிட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் இனி செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவாக கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் நாம் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். முதலாவது காரியம் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர் செபாவுக்கு போகாதேயுங்கள் என்றால் கில்கால் சிறை இருப்பாகவும் பெத்தேல் பாலன ஸ்தலமாகவும் போகும், கர்த்தரை தேடுங்கள். பிரியமானவர்களே, பெத்தேல் ஆண்டவர் பிறப்பதற்கு முன் குறிக்கப்பட்ட ஒரு இடம். பெத்தேல் அப்பத்தின் வீடு என்று பழையற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்ட இடம். தேவ ஜனங்கள் பெத்தேலை அதிகமாய் நேசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேசிக்கின்ற எந்த ஒரு இடமும் கில்கால், அது நீ அதிகமாய் பாதுகாப்பு என்று நினைத்த பட்டணம், அதாவது நிந்தை நீங்கின இடம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது கில்காலிலே 12 கற்களை வைத்து கில்கால் என்று பெற்ற, இங்கே நிந்தை நீங்கியது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நிந்தை நீங்கிற இடத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, அதுவும் அல்ல, இவைகள் எல்லாம் தேடினாலும் பெயர் சேபாவுக்கு போகாதீர்கள், அதெல்லாம் பாழாய் போகும், கர்த்தரை தேடுங்கள். முதலாவது சத்தியம் ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னது, கர்த்தரை தேடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய உள்ளத்தின் பாரம் என்ன தெரியுமா? ஜனங்கள் அவரை தேட வேண்டும், ஜனங்கள் அவரண்டை வர வேண்டும். யாரெல்லாம் வரணும் தெரியுமா? நியாயத்தை எட்டியாக மாற்றி நியாயத்தை நீதியை தரையில் விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள் என்று சொல்கின்றார். அப்படின்னா ஒருவேளை பிரியமானவர்களே, தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் முதலாவது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம், தேவனை தேடுவது மட்டுமே வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. நம் உலகத்தில் நாம் வாழ்கிறோம், வாழும் காலத்தில் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். 11வது வசனத்தில் நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியால் நீங்கள் புளித்த கற்களால் வீட்டை கட்டினால் ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை, இன்பமான திராட்சத்தோடு நாட்டினாலும் நீங்கள் அவைகளில் குடியிருப்பதில்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏழை எளியவனை நீ ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டாம், அவனுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவனை நீ உனக்கு உன் காலின் கீழ் போட்டு மிதிக்க வேண்டாம். அப்படி என்று சொன்னால் ஏழை எளியவனை வெறுக்க வேண்டாம், அல்லது அவனை தவறாக பயன்படுத்த வேண்டாம். யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட கொஞ்சம் வீக்கான ஆள் கிடச்சிட்டா அவர்களையே வைத்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதல்லவா, அவைகளை விட்டுவிட வேண்டும். அப்போ ஏழை எளியவனை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஏழை எளியவனை கொன்று அவர்களிடத்தில் பிடுங்கி தின்றார்கள். ஒருவேளை 5வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் அதுக்கு சரியான ஒரு வார்த்தை உண்டு, பாசானின் மாடுகளே என்று சொல்வார். பாருங்கள் 4 அதிகாரம் முதல் வசனம், சமாரியாவின் மலையில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள், தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவருடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடியிருக்கும்படி குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். பாசானின் மாடுகள் பழைய பாட்டின் காலத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புஷ்டியான மிகவும் உடல் பெருத்த மாடுகள். அந்த பாசானின் மாடுகளுக்கு யாரை ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் செல்வந்தர்கள். எப்படி அப்படி செல்வந்தராய் மாறினார்கள்? ஏழை எளியவனை நொறுக்கி ஒடுக்கி அவர்களிடத்தில் இருக்கிறதை பிடுங்கினார்கள். அதற்கு வர்ற நியாய தீர்ப்பை அந்த 2வது வசனத்தில் சொல்றார் கர்த்தர். சொல்றார் எப்படி தெரியுமா பாருங்கள், கர்த்தர் ஆண்டவர் உங்களை துருடுகளாலும் உங்களை பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். பிரியமானவர்களே, பழையற்பாட்டின் காலத்தில் ஒரு மாடை அடிக்க கொண்டு போகும்போது அதை என்ன செய்வார்கள், அதை கொன்ற பிறகு அந்த நம்ம மீன் பிடிக்கிற எப்படி ஒரு ஊக்கு இருக்குமே, அதே போல் ஒரு பெரிய ஊக்கில் அந்த மாட்டை கட்டி இழுத்து கொண்டு போவார்களாம். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு நீங்கள் செய்கிற இந்த ஏழை எளியவனை நீங்கள் அதிகமாய் துன்புறுத்துவதற்கு கர்த்தர் கொடுக்கிற பலன், நீங்கள் அவ்விதமாய் தூக்கி செல்லப்படுவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். அங்கே நாம் பார்க்கிறோம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் பிழைக்கும்படிக்கு நீங்கள் தேவனை நன்மையை தேடுங்கள். நன்மை என்ன, என்னால் என்ன நன்மை செய்ய முடியும், என்னால் எது செய்ய முடிந்த ஒரு நன்மையான காரியம் என்பதை தேடி அதை செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆமோஸ் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற 3 மிக முக்கியமான பாடங்கள், 1 கர்த்தரை தேடுங்கள், 2 ஏழை எளியவர்களை அங்கே நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள், 3 நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடுங்கள், நீங்கள் பிழைத்திருக்கும்படி நன்மையை தேடுங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பின காரியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும், ஏழை எளியவர்களை நாம் எப்படி பாவிக்கின்றோம் என்பதை உணர வேண்டும், நன்மை செய்ய பழக வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.